நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் பல்லுயிர் பெருக்கத்துக்கும் மரங்கள் வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். மரங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதிகமாக பயன்படக்கூடிய அல்லது விற்பனை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு குறிப்பிட்ட சில மரங்களை சொல்லலாம். இதுல சந்தன மரங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அதிக மதிப்பு மிக்கவை. சந்தன மரங்களை வளர்த்து நிறைய அனுபவம் பெற்றிருக்கிற பல்லடம் வட்டம் காமநாயக்கன் பாளையம் ஏ மோகன்ராஜ் அவங்க தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க.
வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வளர்க பிரபஞ்சம், மலர்க நம் நெஞ்சம். கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா சுல்தான்பேட்டை ஒன்றியம் கந்தம்பாளையம் கிராமத்தில் தெய்வீக வேளாண்மை பண்ணை மற்றும் சந்தன வளர்ச்சி ஆய்வு பண்ணை என்கின்ற விவசாய ஒரு அமைப்பின் மூலமாக இப்பொழுது சந்தன மரங்கள் வளர்ப்பு குறித்து உரையாட சமுதாய வானொலிக்கு வந்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.
வணக்கங்க. இந்த சந்தன வளர்ப்பு பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணை மாதிரி வச்சிருக்கீங்க, அதுல வந்து சந்தன மரங்கள் வளர்க்கறத பத்தி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றீங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சுங்க?
இளம் வயது முதலே மரங்கள் செடிகள் கொடிகள் வளர்ப்பு குறித்த ஒரு ஈடுபாட்டோடு செய்து வந்தேன். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்ததாலும் அதே நேரத்திலே எங்கள் பகுதி முதலில் பல்லடம் தாலுகாவில் இருந்தது. மிகவும் வறட்சி பகுதியாக இருந்ததால் அந்த மானாவாரி விவசாயங்கள் மட்டுமே பெரும்பாலும் செய்து வந்தோம். நீர்ப்பாசன விவசாயம் குறைவாக இருந்தது. ஆகவே நாம் நீண்டகால பயிர்களாகிய மரங்கள் வளர்ப்பில் ஈடுபட வேண்டும் என்பதை பல்வேறு புத்தகங்கள், ஏறும் ஊறும் வானொலி நிகழ்ச்சி மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழக இதழ்களை படித்தது, நூலகங்களில் படித்தது என பல்வேறு வகையில் எனக்குள் இருந்த ஆர்வத்தோடு இவைகளெல்லாம் சேர்ந்தபோது மரங்கள் வளர்ப்பு செய்ய வேண்டும் என்பதில் ஈடுபாடு அதிகரித்தது. இருந்தாலும் மற்ற மரங்களையெல்லாம் விட சந்தன மரங்கள் ஏன் விவசாயமாக செய்யக்கூடாது? மிக அதிக அளவில் மதிப்புடைய மரமாக உள்ளதே, இதை வனப்பகுதியிலிருந்து வெட்டி கடத்தி விற்பனை செய்கிறார்களே, ஏன் இதை சமவெளி பகுதியில் விவசாய நிலங்களில் வளர்த்து அதை அறுவடை செய்து பயனடையக் கூடாது என்கின்ற எண்ணத்திலே வனத்துறை மற்றும் மரங்கள் பற்றிய பல்வேறு நூல்களை எல்லாம் படித்தபொழுது சந்தன மரங்களை பற்றிய விரிவான செய்திகளை அறிய இயல்ந்தது. அதில் சந்தன மரங்கள் வறட்சியான பகுதியில் கூட வளமுடன் வளரக்கூடியது, அரசு அனுமதி எதுவும் பெற வேண்டியதில்லை வளர்ப்பதற்கு, அறுவடை செய்வதற்கு மட்டும் மாவட்ட வனத்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற விவரங்கள் மட்டும்தான் இருந்ததை ஒழிய யார் ஒருவரையும் அரசு எப்பொழுதும் சந்தன மரங்கள் வளர்க்க வேண்டாம், தண்டிக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் எந்த சட்டமும் எப்பொழுதுமே இல்லை. அது ஏதோ தினம் தினம் செய்தித்தாள்களில் சந்தனம் கடத்தல் கைது என்கின்ற செய்தியை படித்து படித்து மனித மனோபாவங்களில் சந்தன மரம் வளர்ப்பதே தவறு என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை, எல்லோரும் வளர்க்கலாம் என்கின்ற வகையில்தான் சட்டம் ஆதி காலங்களிலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தெரிந்த பின்பு வனத்துறையினரிடம் நான் சில விதைகளை பெற்று சென்று எனது தோட்டத்தில் வளர்த்த பொழுது நன்கு வளர்ந்தது. அவைகளை வளர்ந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு இதை நாடுதழுவிய அளவில் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல கோடி சந்தன மரங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பத்திரிகைகள், வானொலி மற்றும் கருத்தரங்குகள் இப்படி பல்வேறு நிலைகளிலும் பள்ளி குழந்தைகள் என பல முறைகளில் விதைகளை வழங்கியும் கன்றுகளை வழங்கியும் பல்வேறு விளக்க ஆலோசனைகளை வழங்கியும் இந்த மரங்களை வளர்ப்பதற்கான பணிகளை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறேன்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த சந்தன மரம் வளர்ப்பு பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நீங்க அதற்கான ஒரு விளக்கம் நல்லா அருமையா சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து சந்தன மரங்கள் வளர்க்கறீங்க அப்படின்னாக்க நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன முறைகளை பின்பற்றி சந்தன மரங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க?
இதுக்கு தொழில்நுட்பங்கள் அப்படி இப்படின்னு பெரிய ஒரு டெக்னிக் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதற்கான விதைகளை ஈரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு இன்ச் ஆழத்துல கொஞ்சம் கடினமான மண்ணா இருந்தா ஒரு அரை அடி ஆழம் மண் வெட்டியில கொத்தி விட்டு அதுல ஒரு இன்ச் ஆழத்துல விதைகளை ஊன்றி வச்சுட்டு தண்ணி தெளிச்சிட்டு வந்தோம்னா சரிங்க, ஒரு மாசத்துல முளைப்பு வந்துடும். இத வந்து விவசாய பூமியில ஏக்கர் கணக்குலயும் செய்யலாம், அல்லது வரப்போரங்கள்லயும் நடவு பண்ணலாம், வீணாக கிடைக்கூடிய தரிசு நிலங்கள்லயும் வளர்க்கலாம், வீடுகளில் அழகுக்காகவும் வளர்க்கலாம், வருமானத்துக்காகவும் வளர்க்கலாம். சாதாரணமாக ஒரு குறைந்த இடத்தில் கூட 10-15 மரங்களை வளர்க்க முடியும். வீடுகளில் வளர்ப்பதென்றால் 1 மீட்டருக்கு 1 மீட்டர் இடைவெளியில் ஒவ்வொரு விதைகளை ஊன்றி 10-15 மரங்களை வளர்க்க முடியும். நல்ல சுற்றுச்சூழலையும் உருவாக்கும், வருடம் முழுவதும் பசுமையான இலைகளுடன் ஆண்டு முழுவதும் பசுமையாக காட்சியளிக்கும் ஒரு தெய்வீக மரம். சந்தன மரங்கள் வீடுகளுக்கு அருகில் இருக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கம் மிக நல்ல சூழல்களை ஏற்படுத்தும். இது போன்ற பல பயன்பாடுகள் இருக்கின்ற 15 ஆண்டுகளுக்கு பின்பு அறுவடை செய்யும் போது மிகப்பெரியதொரு வருமானமும் கிடைக்கும். இது தண்ணீர் பாசனம் இருக்கும் இடங்களில் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. எவ்வளவு மிகப்பெரிய வறட்சியான பகுதியாக இருந்தாலும் சரி, பாறை நிலங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மண் வளம் மிகுந்த பூமியாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியான ஏரியாக்களாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்று எல்லா மண் வளங்களையும் ஏற்று மிக எளிதாக வளரக்கூடியது. ஆரம்பத்தில் மட்டும் ஓராண்டுக்கு மிக அதிக வெயில் காலங்களில் மட்டும் நீர்ப்பாசனம் செய்து மற்ற மழைக்காலங்களில் இயல்பாகவே அது வளர்ந்து விடுகிறது. இதை நாங்கள் வீணாக கிடக்கும் இடங்களில் மட்டுமே ஆரம்பத்தில் விவசாயமாக செய்தோம். இப்பொழுது முழு பூமியிலும் எல்லா இடங்களிலும் இந்த மரங்கள் மட்டுமில்லாது பல வகையான மரங்களையும் இணைத்து வளர்க்கும் முறையில் சந்தன மரங்களை வளர்த்து வருகிறோம்.
சரிங்க, இப்ப சந்தன மரம் அப்படிங்கும் போது நீங்க ஆரம்பத்துல வனத்துறை அணுகி ஒரு சில விதைகள் வாங்கிட்டு வந்து போட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பல்கி பெருகிறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்துக்கிட்டீங்க? அதே சமயம் இந்த சந்தன மரங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பராமரிப்பு முறைகள் தேவையா இருக்குங்க?
இதற்கான விதைகள் ஒரு 10 ஆண்டுகள் வளர்ந்த எங்கள் பண்ணையில் இருக்கக்கூடிய மரங்களிலும் சேகரித்து பயன்படுத்துகிறோம். அதை தவிர வனப்பகுதிகளிலே 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என வயது முதிர்ந்த மரங்களிலிருந்தும் விதைகளை சேகரித்து நடவு செய்கிறோம், மற்றவர்களுக்கும் வழங்கி வருகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த மரங்கள் மிக எளிதாக, இந்த விதைகள் எளிதாக முளைத்து வளர்கின்றன. இதற்கு பராமரிப்பு என்பது ஆடு மாடுகள் கழிக்காமல் ஓராண்டுக்கு பராமரித்தால் சரி, மற்றபடி நோய் தாக்குதலோ வேறு எதுவும் இல்லை. உரம் என்பது நமக்கு வாய்ப்பிருந்தால் மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் போன்றவற்றை வைக்கலாம். அது கூட இல்லாமலே கூட சிறப்பாக வளர்கிறது. ஏனென்றால் இந்த மரங்கள் எல்லாம் வளரும் பொழுது இயல்பாகவே அதன் இலைகள் தலைகள் எல்லாம் மண்ணில் விழுந்து மக்கும் போது அங்கு ஒரு நுண்ணுயிர்கள் பெருகி வளர ஆரம்பித்துவிடும். முடிந்தால் சாணம் பயன்படுத்தலாம். மற்றபடி ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தேவைப்படாது.
சரிங்க, நீங்க இப்ப ரொம்ப வருஷமா அந்த சந்தன மரங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய அனுபவத்துல இந்த சந்தன மரங்களுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் கவனிச்சிருக்கீங்க?
நான் வந்து ஒரு 17 ஆண்டுகளாகவே இந்த சந்தன மரங்கள் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறேன். இது ஒரு வருமானம் மிகுந்த மரம் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த மரங்கள் வளர்ப்பில் அரசு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு உணர்வாக இருக்கிறது. ஏனென்றால் தனிப்பட்ட விவசாயிகள் என்போன்ற விவசாயிகள் என்னதான் சொன்னாலும் அது சரியாக மக்களிடம் சென்று சேருவதாக இல்லை, எதிர்கேள்விகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு முதலமைச்சரோ அல்லது விஞ்ஞானிகளோ இந்த கருத்துக்களை கூறும்போது அது மிக வேகமாக மக்களிடம் சென்று ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிறது. இந்த மரங்களை வளர்க்க விவசாயிகள் விரும்புகிறார்கள், ஆனால் இதை வளர்த்து விற்க முடியுமா, அரசு எடுத்துக்கொண்டு சென்று விடுமா என்கின்ற ஒரு விதமான அச்சத்தில் இருக்கிறார்கள். சொந்தமான நிலத்தில் வளர்த்த மரங்களை சொந்தமாக அறுவடை செய்து விற்பனை செய்யக்கூடிய சட்ட விதிகளை மத்திய மாநில அரசுகள் மாற்றியமைக்க வேண்டும் என்பது எனது ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த சட்ட விதிகள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சட்ட விதிகளின்படியே இது நடைபெற்று வருகிறது. அதனால் இதற்கான நிதி வந்து சேருவதில் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த மர இனங்கள் அழிந்துவிடும் என்கின்ற காரணத்தினாலேயே இந்த மரங்களை அரசுக்கு தெரியப்படுத்தி அறுவடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட விதிகள் பின்பற்றப்பட்டு வந்தன. ஆனால் இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகளில் பல லட்சமான மரங்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் பல மாவட்டங்களிலும் விவசாயிகள் ஆர்வமுடன் வளர்த்து இப்பொழுது 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் என 2 ஆண்டுகள் என இப்படி பல்வேறு வயதுகளில் பல லட்சம் மரங்கள் தமிழகத்தில் விவசாயமாக செய்யப்பட்டு வருகிறது. இனி ஒருபோதும் இந்த மரங்கள் அழிந்து போக வாய்ப்பில்லை. ஆகவே பட்டா நிலங்களில் வளர்க்கும் விவசாயிகள் அந்தந்த மாவட்ட வனத்துறைக்கு ஒரு தகவல் மட்டும் கொடுத்துவிட்டு அவர்களே வெட்டி சொந்த உபயோகத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம், மற்ற வியாபாரிகளுக்கும் விற்பனை செய்யலாம் என்பதற்கான சட்ட விதிகளை மத்திய மாநில அரசுகள் தெளிவுபடுத்தி ஒரு சுதந்திர உணர்வை, சுதந்திர வழிகாட்டுதலை கொடுத்தார்களானால் இன்னும் பல கோடி மரங்கள், அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கூடிய பல 100 கோடி மரங்கள் என்கின்ற இலக்கை நாம் மிக விரைவாக, மிக எளிதாக அடைய முடியும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு அறிஞர் பெருமக்களும் முயற்சி எடுக்க வேண்டும். விவசாய சங்கங்களும் அதற்கான கோரிக்கைகளை அரசுக்கு வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிப்படுத்திக் கொள்வதில் மகிழ்வடைகிறேன்.
சரிங்க, இந்த மாதிரி ஒரு விற்பனைக்கான வாய்ப்புகள் வந்து விவசாயிகளுக்கு எளிதா இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கறது உங்களுடைய விருப்பம். இப்ப நீங்க வந்து இந்த சந்தனமர கன்றுகள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்களா, அது மற்றவர்களுக்கு விற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்க?
இந்த சந்தனமர கன்றுகள் உற்பத்தி செய்தும் கொடுத்து வருகிறேன். ஆனாலும் கன்றுகளாக கொடுக்கின்ற பொழுது ஒரு கன்றின் விலை குறைந்தபட்சம் 30 ரூபாய் வரை விற்க வேண்டிய சூழல் உள்ளது. ஏனென்றால் 6 மாதங்கள் இந்த கன்றுகளை பராமரித்து வளர்த்து அதன் பின்புதான் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது. அது தவிர மாநிலம் முழுக்க இந்த கன்றுகளுக்காக அவர்கள் நேரில் வந்து நேரத்தை செலவழித்து பணமும் செலவழித்து வாங்கி அதை டிரான்ஸ்போர்ட் செலவு செய்து எடுத்து செல்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் எளிதான முறையில் விரிவான அளவில் நடுதலிய அளவில் இந்த விதைகளை நான் தபால் மூலமாகவே அனுப்பி வைத்து வருகிறேன். குறைந்த செலவில் இந்த விதைகளை அனைத்து விவசாயிகளும் மணி ஆர்டர் மூலமாக எங்கள் பண்ணைக்கு இதற்கான தொகையை அனுப்பி வைத்து அவர்களுக்கு தேவையான 100 விதைகளோ, 200 விதைகளோ, 1000 விதைகளோ இப்படி அவரவர் வீடுகளில் வளர்ப்பவர்கள் 50 விதை, 100 விதை என இப்படி அவரவர் விருப்பத்திற்கு பெற்றுக் கொள்கிறார்கள். குறைந்த விலைதான், 1 விதை 2 ரூபாய், 1 ரூபாய் என்கின்ற வகையில் நிறைய விதைகள் வாங்குபவர்களுக்கு 1 ரூபாய், அதைவிட 5000 விதை இப்படியெல்லாம் வாங்குவதற்கு இன்னும் குறைந்த 50 பைசா, 10 பைசா. விதைகளின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அதனுடைய விலை குறைத்து கொடுக்கிறோம். 100 விதைகள் என வாங்குபவர்களுக்கு 1 விதை 3 ரூபாய், 500 விதை என வாங்குபவர்களுக்கு 2 ரூபாய், அதற்கு மேல் வாங்குபவர்களுக்கு 1 ரூபாய் என அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி குறைந்த விலையில் கொடுத்து வருகிறோம்.
சரிங்க, இப்ப விதைகளா கொடுக்கும்போது அதனுடைய முளைப்பு திறன் எப்படி இருக்கும், நாற்றுகள் எப்படி வரும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வரும். இப்ப அந்த மாதிரி எல்லா விதைகள்ல இருந்தும் நல்ல நாற்றுகள் பெறுவதற்கு ஏதாச்சும் வழிகள் இருக்குங்களா?
பொதுவா வந்துங்க எல்லா மர விதைகளிலுமே 100க்கு 100 முளைப்பு திறன் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னங்கன்னா அந்த மரங்களிலிருந்து முதிர்ந்து விழக்கூடிய கனிகள், அதாவது ஒரு சீசன்ல ஒரு மரத்துல 10,000 விதைகள் உற்பத்தி ஆகுதுன்னா அது வந்து ஆரம்பத்துல உற்பத்தி ஆகக்கூடிய விதைகள் நன்கு கனிந்து முதிர்ந்து பறவைகளால் உண்ணப்பட்டு அது விதைகளாக கீழே கிடைக்கின்றன நமக்கு. அதே நேரத்தில் அந்த மரத்திலேயே இருக்கக்கூடிய முதல் கனிகள் சிறப்பான முளைப்பு திறனுடையதாக இருக்கும். பின்பு இறுதி நேரங்களில், இறுதி சீசனில் வரக்கூடிய விதைகள் பாதி காயாக இருக்கும் பொழுதே கனிந்து விழுந்துவிடும், அதில் முளைப்பு திறன் இருக்காது. அதுபோன்ற நிலையில் நன்கு முதிர்ந்த விதைகளை பறவைகள் விரும்பி உண்ணும், முதிராத கனிகளை பறவைகள் உண்ணாது. ஆகவே நாம் முதிர்ந்து பறவைகள் சாப்பிட்டு பின்பு எச்சத்தின் மூலமாக கழிக்கப்படும் விதைகளை சேகரித்தோ விதைத்தோமானால் 100க்கு 100 முளைப்பு திறன் உள்ளது. அதே சமயம் மொத்தமாக மரத்தின் கீழ் இருக்கும் அனைத்து விதைகளையும் சேகரித்து நாம் முளைப்புக்கு பயன்படுத்தினால் அதில் 20%, 30%, 50%, அந்த வருடத்தில் பெய்த மழையின் அளவு, அந்த வருடத்தில் இருந்த வெப்ப சூழ்நிலை, அடித்த காற்று, ஏனென்றால் காற்று பலமாக வீசும் பொழுது முதிராத காய்களும் விழுந்து 2-3 நாள் பழுத்துவிடும். ஆக அதையும் விதை என்று நாம் எடுத்து பயன்படுத்தி விடுகிறோம். இதன் காரணமாகவே சந்தன விதைகள் முளைப்பு திறன் குறைவு என்கின்ற கருத்து நிலவுகிறது. ஆனால் நாம் முதிர்ந்து பறவைகள் உண்டு கழிக்கப்பட்ட எச்சத்தின் மூலமாக வெளிப்பட்ட விதைகளை தேர்ந்தெடுத்து விதைத்தோமானால் 100% விதைக்கும். நாங்கள் முடிந்தவரை பறவைகளால் உண்ணப்பட்டு கழிந்த விதைகளைத்தான் சேகரிக்கிறோம். ஒரு சில சூழ்நிலைகளில் முதிராத விதைகளும் கலந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு நாம் கொஞ்சம் கூடுதலான விதைகளை பயன்படுத்திக் கொண்டால் நமக்கு தேவையான கன்றுகள் கிடைத்துவிடும்.
சரிங்க, இப்ப அந்த விதை அதனுடைய முளைப்பு பத்தி சொன்னீங்க. இப்ப சாதாரணமா இந்த சந்தன மரங்கள் வந்து எவ்வளவு அதிக காலம் கழிச்சு வெட்டுறோமோ அந்த அளவுக்கு அதுல அந்த அதனுடைய மனமும் சரி அதனுடைய குணங்களும் மேம்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இந்த மரங்களை வந்து எவ்வளவு வருஷத்துல, குறைஞ்சபட்சம் எவ்வளவு வருஷத்துல வெட்டலாம், அல்லது எந்த அளவுக்கு இருந்தா நமக்கு இன்னும் நல்ல பயனுள்ளதா இருக்கும்?
சந்தன மரங்கள் வந்துங்க 7வது வருடத்திலிருந்துதான் வாசனை உருவாகுதுங்க. 7 வருடத்துக்கு முன்பு மரத்தின் இலையிலோ பூவிலோ விதையிலோ பழத்திலோ பட்டையிலோ அல்லது மரக்கட்டையிலோ எதிலுமே வாசனை இருக்காது, சாதாரண மரமாகத்தான் இருக்கும். 7வது ஆண்டுக்கு பின்பு மரத்தின் வேர்பகுதியிலிருந்து வயது முதிர முதிர மேல் நோக்கி வாசனை உருவாகி அந்த வைரப்பகுதி என்று சொல்வார்கள், சேகு என்று சொல்வார்கள், அது வருடத்துக்கு வருடம் அதிகப்பட்டு 15 ஆண்டுகள் என்கின்ற பொழுது மரத்தின் 2-3 மீட்டர் உயரத்திற்கு வாசனை உருவாகும். 15 ஆண்டில் அறுவடை செய்யும் பொழுது லாபகரமான ஒரு நல்ல வாசனையுள்ள மரம் கிடைக்கும். ஆனால் இது சந்தன எண்ணெய் எடுப்பதற்கான பயன்பாட்டிற்கு இது சரியாக பயன்படாது. அந்த எண்ணெய் உபயோகத்துக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் 20 ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விற்பனை வாய்ப்பு இன்றைய அரசு பெற்றுக்கொண்டு விற்பனை செய்யும் நிலையில் உருவாகும். ஆனால் எங்களுடைய ஆய்வில், எங்களுடைய முயற்சியில் நாங்கள் கண்டறிந்தது என்னவென்றால், 10 ஆண்டுகள் வளர்ந்த மரத்திலேயே நாம் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை தயார் செய்து சிற்பங்கள், கைவினைப் பொருட்கள், அது தவிர குழந்தைகளை ஊஞ்சலில் ஆட்டுவதற்கான தொட்டில்கள், ஸ்டோல், இப்படி பல்வேறு வகையிலும் இந்த சந்தன மரங்களை 10 ஆண்டுகள் வளர்ந்த மரங்கள் அல்லது 15 ஆண்டு வளர்ந்த மரங்களை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய பொருளாதாரத்தை இவர்கள் 20 ஆண்டுகள் பின்பு ஆயுள் எடுப்பதற்காக பயன்படுத்தி வரக்கூடிய வருமானத்தை விட 10 ஆண்டு 15 ஆண்டு மரங்களிலேயே நாம் பெற்றுவிட முடியும். 15 ஆண்டுகள் வளர்ந்த ஒரு சந்தன மரத்திலிருந்து 20 சிற்பங்கள் தயார் செய்ய முடியும். 1 அடி உயரமுள்ள 20 சிற்பங்களை தயார் செய்ய முடியும். அப்படி செய்யும் போது அந்த சிற்பம் தயாரிப்பதற்கான கூலி, மரத்திற்கான கூலி, இப்படி பல்வேறு நிலைகளில் மீண்டும் அது கிடைப்பதற்கு அரிதானது, அதில் பல்வேறு பயன்பாடுகள் உள்ளது என்கின்ற காரணத்தினால் அது எந்த ஒரு லாபம் வைத்தும் விவசாயிகள் விற்பனை செய்ய முடியும். ஆகவே அதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல்களை செய்து தர வேண்டும். அப்படி செய்து தந்தால் 10 ஆண்டுகளில் கூட இந்த சந்தன மரங்களை அறுவடை செய்யலாம். 10 ஆண்டு மரத்திலேயே குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் சம்பாதிக்க இயலும். அதற்கு கைவினை பொருள்கள் தயாரிக்கும் அமைப்புகளோடு இணைந்து விவசாயிகளையும் இணைத்து இந்த மரங்கள் வளர்ப்பை ஊக்குவித்து அரசுதான் இதற்கு முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் விவசாயிகள் ஒரு பக்கம் இந்த மரங்களை வளர்த்து வைத்துக் கொண்டு விற்பனை செய்ய இயலவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டும், கைவினைப் பொருள் தயாரிப்பவர்கள் சந்தன மரங்கள் நமக்கு எளிதில் கிடைப்பதில்லையே என்று அவர்களும் தொழில் வாய்ப்புகளை இழந்து கவலைப்பட்டுக் கொண்டும் இருக்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. ஆக இந்நிலைகளையெல்லாம் மாற்றி அரசு ஒரு மிகச்சிறந்த முடிவுகளை எடுத்து எளிதான முறையில் இந்த மரங்கள் அறுவடை செய்து கைவினைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அப்பொழுது நல்ல லாபகரமாக இருக்கும். ஆனால் இன்றைய நிலையில் 20 ஆண்டுகள் வளர்ந்த மரங்களைத்தான் அரசுக்கு விற்பனை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது 20 ஆண்டுகள் வளர்ந்த ஒரு மரத்தின் மூலமாக 1,00,000 ரூபாய் வருமானம் பெற முடியும்.
சரிங்க, இப்ப சந்தன மரம் அப்படின்னு சொல்லும்போது செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட சொல்றாங்க, இப்ப அந்த மரத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? எப்படிங்க?
சந்தன மரம்ங்கிறது வந்துங்க வாசனை எண்ணெய் தயாரிப்பதற்கும் ஆன்மீக முறைகளில் பயன்படுத்தக்கூடிய வகையிலான மரம்தான் சந்தன மரம் என்பது. சிவப்பு சந்தனம் என்பது அணு உலை கதிர்வீச்சுக்களை தடுக்கக்கூடிய பகலைகளாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வன மரமாகும். அந்த மரம் 20-25 ஆண்டுகள் வளர்ந்த பின்புதான் அறுவடை செய்ய முடியும். அப்பொழுதுதான் அந்த அணு உலை கதிர்வீச்சுக்களை தடுக்கக்கூடிய சக்தி, எனர்ஜி அந்த மரங்களில் உருவாகும். அந்த சிவப்பு சந்தன மரங்களை செம்மரம் என்றும் ரெட் சாண்டல் என்றும் பலவிதமான பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அது மிகப்பெரிய மரமாக வளரக்கூடியது. சந்தன மரம் என்பது ஓரளவு சிறிய மரமாக அதிக வேர்கள் பரவாத வீடுகளுக்கு அருகில் கூட வளர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ள மரம். ஆனால் சிவப்பு சந்தன மரமும் நல்ல வருமானத்தை தரக்கூடியது. அந்த மரங்களையும் வீடுகளின் அருகிலிருந்து 10-20 அடி தூரத்தில் நடவு செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் சிவப்பு சந்தன மரங்களையும் ஆங்காங்கு நடவு செய்வதன் மூலமாக அணு உலை கதிர்வீச்சுக்கள் அந்த பகுதியில் இருந்தால் கூட இந்த மரங்கள் அதை தன்னுள் ஈர்த்து வைத்துக் கொள்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. ஆகவே நம் தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்ற அணு உலை கதிர்வீச்சு என்கின்ற ஒரு அச்சத்திலிருந்து நாம் மீள்வதற்காக அந்த அணு உலைகள் இருக்கும் மாவட்டங்களிலெல்லாம் சிவப்பு சந்தன மரங்களை அதிகமாக நடவு செய்யலாம். ஒவ்வொரு வீடுகளுக்கு அருகிலும் ஒரு சில மரங்களை நடவு செய்யலாம். தோட்டங்களிலெல்லாம் வேலியோரங்களில் நிறைய மரங்களை நடவு செய்யலாம். அங்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் எல்லா இடங்களிலுமே நிறைய சிவப்பு சந்தன மரங்களையும் நாம் நடவு செய்யலாம். அதன் மூலம் மிகப்பெரியதொரு நிதியை வருங்காலத்தில் பெற முடியும். ஏனென்றால் வருங்காலத்தில் இன்னும் அணு உலை பயன்பாடுகள் அதிகமாகத்தான் வரும். உலகளாவிய அளவிலே இந்த மரங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே சிவப்பு சந்தன மரங்களையும் வளர்க்கலாம், சந்தன மரங்களையும் வளர்க்கலாம். இந்த சந்தனம் சிவப்பு சந்தனம் என்று மட்டுமல்ல, பலவேறு மரங்களையும், ஏனென்றால் சந்தன மரங்கள் வளர வேண்டும் என்றால் மற்ற வகை மரங்களும் மற்ற வகை மரங்களின் வேர்களும் அந்த பகுதியில் பரவி இருக்க வேண்டும். அதாவது சந்தன மரம் வந்து மற்ற மரங்களின் வேர்களிலிருந்து நைட்ரஜன் பாஸ்பேட் சத்துக்களை எடுத்துக்கொள்கிறது. தானாகவே மண்ணிலிருந்து நைட்ரஜன் பாஸ்பேட் சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் தன்மை சந்தன மரங்களுக்கு இல்லை. ஆகவே பல வகையான ஆடு மாடுகளுக்கான தீவன பயிர்கள், முருங்கை, இவைகளை எல்லாம் வளர்த்து அதற்குள் சந்தன மரங்களை வளர்த்துக் கொள்ளலாம். அப்படி செய்யும் பொழுது உடனடி வருமானமும் நாம் பெற முடியும். அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் 500 சந்தன மரங்கள், 500 மலைவேம்பு மரங்கள், அதுதவிர அதற்குள் 20 அடிக்கு ஒரு வேலிகளாக அமைத்து அந்த வேலிகள் எல்லாம் முருங்கை, சூபாப்புல், கிளரிசீடியா, புலி, இன்னும் ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய ஒரு 20-25 வகையான, இன்னும் அதற்கு மேற்பட்ட பல வகையான ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய பல வகை மர விதைகளையும் வேலி போன்று 20 அடிக்கு ஒரு சதுரத்தில் வேலி அமைத்து அதனுள் ஆடுகளையும் நாட்டுக்கோழிகளையும் வளர்ப்பதன் மூலம் விவசாயிகளுக்கு உடனடி வருமானமும் கிடைக்கும், சுற்றுச்சூழலும் மேம்படும், நாட்டின் உணவு தேவைகளும் பல வகைகளிலும் மேம்படும். பல்வேறு வகைகளில் நாம் பயன்பெற இன்னும் விவசாயத்தில் பல்வேறு வழி வாய்ப்புகள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் நாம் பின்பற்றி பயனடைய வேண்டும் என்பதை எனது உணர்வு கவிதையின் மூலமாக கூறி இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இனி சந்திலும் பொந்திலும் சந்தனம் வளர்ப்போம், முடிந்தால் சந்திர மண்டலத்திலும் சந்தனம் வளர்ப்போம், இந்நாள் இதனை செய்திடுவோம், 2020 அதனை நறுமணமாய் பெற்றிடுவோம், ஒருமனதாய் வளர்த்திடுவோம் சந்தனத்தை, சுகவனமாய் அமைத்திடுவோம் இந்திய திருநிலத்தை. இதுவே நமதினிய சுப வார்த்தை. இனி இதற்கே நம் உயிர் வாழ்க்கை என்னும் உணர்வோடு நாடு தழுவிய அளவில் ஒவ்வொருவரும் நாம் செயல்பட வேண்டும் என்பது நமது வேட்கையாக இருக்கட்டும். கனிந்து விழுகின்ற விதைகளெல்லாம் முளைக்கட்டும், துணிந்து விண்ணை நோக்கி தலைக்கட்டும், பணிந்து மண்ணை நோக்கி மலை அழைக்கட்டும், மீண்டும் கனிந்து உம்மையும் எம்மையும் சிறப்பாய் வாழ வைக்கட்டும், இதுவே நடக்கட்டும் திக்கட்டும் என முரசு கொட்டட்டும். இந்த சமுதாய வானொலி மூலமாக முரசு கொட்டட்டும் என இந்த சமுதாய வானொலியை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இம்மரங்கள் வளர்ப்பு மற்றும் விவரங்கள் பற்றிய ஆலோசனைகள் பெற வேண்டுமெனில் எனது தொலைபேசி எண்ணை உங்களுக்கு வழங்குகிறேன். தாங்கள் குறித்து வைத்துக் கொண்டு எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லா விதமான வேளாண்மை சம்பந்தமான ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். நாம் இணைந்து ஒரு மாபெரும் புரட்சியை, அதுவும் இயற்கை வேளாண்மை புரட்சியை செய்வோம். எனது தொலைபேசி எண்ணை கூறுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். 98-429-30-6-7-4 என்கின்ற எண்ணில் நீங்கள் எப்பொழுதும் தொடர்பு கொண்டு பயனடையலாம். வாழ்க வளமுடன். வளர்க பிரபஞ்சம், மலர்க நம் நெஞ்சம். நன்றி, வணக்கம்.
இதுவரைக்கும் சந்தன மரம் வளர்ப்பு பற்றி பல்லடமட்டம் காமநாயக்கன் பாளையம் ஏ மோகன்ராஜ் அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சந்தன மரங்கள் வளர்க்கறது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. கடிதங்கள் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தா சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம்.